நாம் நிற்க வேண்டிய இந்த காலத்திலே கர்த்தருடைய கிருபை விசேஷமாக உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பேர் பேராக குடும்ப குடும்பமாக கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நியாயத்தீர்ப்பில் நின்று தேவனுடைய பிள்ளைகள் என்று தீர்க்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் செல்லும்படியான ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் விசேஷமாக இந்த நாளிலே உங்களுக்கு தந்தருவாராக. கேள்விகள் கேட்கும்போது நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம், நாங்கள் கேள்விகளை வரவேற்கிறோம். ஆனால் அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுடைய விலாசம் அங்கே போட வேண்டும். விலாசம் இல்லாத கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்று சொல்லியிருந்தோம். ஆகவே தயவுசெய்து அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முக்கால்வாசி வருகிற கேள்விகள் பொதுவான இடங்களிலே இந்த மாதிரி கேள்வி ஆன்சர் பண்ண வேண்டிய அந்த கேள்விகள் அல்ல. அதை நாங்கள் தனியாக சந்தித்து அங்கே சொல்லிவிடுவோம். இங்கு எல்லாருக்கும் புரிய எல்லாருக்கும் வேண்டிய ஒரு கேள்வி இருந்தால் அதை நாங்கள் அந்த பப்ளிக்காக நாங்கள் சொல்லுவோம். ரெண்டாவது, இந்த கேள்வி எழுதினதை இந்த கூட்டத்துக்கு வந்ததாக தெரியவில்லை. இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாரனால் அந்த கேள்வி எல்லாவற்றையும் அவர் கேட்டிருக்க மாட்டார். ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து எங்களுக்கு விரோதமான புத்தகத்திலிருந்து சில காரியங்கள் அப்படியே எழுதி அங்கே கேள்வியாக போட்டுவிட்டார். ஆகவே இந்த கூட்டத்திற்கு வராத ஒருவர் அந்த கேள்வியிலிருந்து அது நிச்சயமாக தெரிகிறது. அடிக்கடி நான் உங்களுக்கு விசேஷமாக சொல்லி வந்த காரியம், இந்த வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு ஒன்று இல்லை, வேத புத்தகம் முழுவதுமாக ஒரே புத்தகம்தான் என்றும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் மாத்திரமல்ல, இந்த வேதத்திலேயே அதிகமாக பேசப்பட்ட ஒரு பொருள் விக்கிரகாராதனை, அடுத்தபடியாக 1000 முறைக்கு அதிகமாக பேசப்பட்ட ஒரு பொருள் ஓய்வு நாளாக இருக்கு. ஆகவே இவைகளை உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன், அந்த சகோதரன் இவைகளை அறிந்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். ஜான் வெஸ்லி என்ற ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தவாதியை பற்றி நீங்கள் அறிவீர்கள். இந்த ஜான் வெஸ்லி என்பவர் இங்கிலாந்து நாட்டையே ஒரு உலுக்கினர். அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று அங்கு அமெரிக்க நாட்டுக்கும் சென்று வல்லமையாக பிரசங்கியராக திகழ்ந்தார். அவர் ஒரு மிகவும் மதிநுட்பம் வாய்ந்த ஒருவர், காரியங்களை விளக்கி சொல்வதில் மிகவும் திறமையானவர், தேவாவினுடைய பிரசங்கத்தின் வரம் பெற்றவர். அவர் சிறு வயதிலே வாலிப வயதிலே படிப்பு தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு வாக்கு கேட்டதாம், ஒரு வாய்ஸ் அவர் கேட்டதாம். அவர் தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியிலே தன்னுடைய தன்னை பற்றி எழுதும்போது இதை குறித்து அவர் எழுதுகிறார். ஜான் வெஸ்லி, நீ படிப்பை முடிக்கப் போகிறாய், படிப்பை முடித்துவிட்டு நீ என்ன ஆகப் போகிறாய்? இப்பொழுது ஜான் வெஸ்லி சொன்னார், நான் அட்வொகேட்டுக்கு படித்து ஒரு பெரிய அட்வொகேட்டாக ஆகப் போகிறேன். அந்த சத்தம் மறுபடியும் தொடர்ந்தது. அட்வொகேட்டாக ஆன பிற்பாடு நீ என்ன செய்ய போகிறாய்? நான் ஒரு பெரிய பிராக்டிஸ் பண்ணுவேன், ஏராளமான கேசுகளை எடுத்துக்கொள்வேன், அகில உலக கேசுகளை கூட இன்டர்நேஷனல் கேஸ் எடுத்துக்கொள்வேன், அதில் ஒரு பெரிய பேரும் புகழும் வாங்குவேன், ஏராளமான பணத்தை நான் திரட்டுவேன். ஜான் வெஸ்லி, அப்புறம் நீ என்ன செய்ய போகிறாய்? அப்புறம் திருமணம் செய்து கொள்வேன், ஒரு குடும்பத்தை ஸ்தாபிப்பேன், நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக ஸ்தாபிப்பேன். ஜான் வெஸ்லி, அப்புறம் நீ என்ன செய்ய போகிறாய்? அப்புறம் நான் வீடுகளை கட்டுவேன், முதிர் வயதான காலத்திலே ஓய்வெடுத்து சந்தோஷமாக இருப்பேன். ஜான் வெஸ்லி, அப்புறமாக நீ என்ன செய்ய போகிறாய்? அவர் யோசித்தார், அப்புறம் என்ன இருக்கிறது சாவதை தவிர? நான் இறந்து போய் நல்லடக்கம் பண்ணப்பட்டு இருப்பேன். வெஸ்லி, அப்புறம் நீ என்ன செய்ய போகிறாய்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்வு நம்முடைய மரணத்தோடு முடிந்து விடுகிறதில்லை என்று உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு திருமறை விசேஷ விதமாக சொல்கிற ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நான் உங்கள் மத்தியிலே நான் வாக்கு விரும்புகிறேன். 306 பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 306, அங்கே எபிரேயர் கழுத நிறுவனம் 9 அதிகாரம் 27 வசனத்திலே வாசுகிறேன். எபிரேயர் 9:27 வாசுகிறேன். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே, அப்படியானால் ஒரே தரத்தை மறிப்பதும் மறித்த பிற்பாடு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே, அப்படியானால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் எவ்வளவு காலம், வாழ்வோம் என்று தெரியாது. நம்முடைய ஆயுசு முடிந்து நாம் மரணத்தை சந்திக்கும் போது ஒரு காரியம் நிச்சயமாக இருக்கிறது, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவனும் நியாயத்திற்குள்ளே நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பை பற்றி மக்கள் சிந்திக்கக்கூடாது, அதை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் பலவிதமான சாத்தான் பலவிதமான தப்பறையான கொள்கைகளை கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் அநேக மார்க்கங்கள் இதற்கு விரோதமாக அங்கு போதிக்கின்றன. ஒரு மனிதன் செத்து ஒரு 2.5 நாளைக்குள்ளாக இன்னொரு ஜென்மம் எடுத்துப் போகிறார், இன்னொரு உடம்பு எடுத்துப் போகிறார். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது இந்து மார்க்கத்தில் இருக்கிறது, இது முஸ்லீம் புத்த மார்க்கத்தில் இருக்கிறது, இது முஸ்லீம் மார்க்கத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பேர் கோடிக்கணக்கான பேர் இதை நம்புகிறார்கள். அப்படியானால் நியாய தீர்ப்பு இல்லை, இன்னொரு பிறவி என்று அவர்கள் சொல்கிறார்கள். கடவுளோ ஒருவர் உண்டு, வேதம் உண்டு, காரண சத்குருவும் நிச்சயம் உண்டு, அடவுடனே அவர் அருள் பதவி ஒன்று, அம்புவையில் மனு பிறவியானது ஒன்று என்று பெரியவர்கள் பாடி போயிருக்கிறார்கள். ஒரு பிறவிதான், விழுந்த காய் மரமொட்டார், உதிர்ந்த பூவு கிளையொட்டார், உடைந்த தங்கின் ஓசையும் உயிர்களும் உடல் புகார். பிறவி என்பது இல்லை இல்லை இல்லையே என்று இன்னொரு தமிழறிஞர் வேதாறிஞர் பாடி போயிருக்கிறார். ஆகவே ஒரு தடவை மதிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். அப்படியானால் அந்த நியாய தீர்ப்பு அடைவதும் என்ற அந்த ஒரு சொல்லிலேதான் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு முழுவதும் தொக்கி நிற்கிறது. நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொன்றும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நியாய தீர்ப்பை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். தூதர் சாஸ்திரியார் போன்ற பெரியவர்கள் இந்த நியாய தீர்ப்பை பற்றி நினைக்கும் போது நாங்கள் நடுங்குகிறோம், நாங்கள் பயப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நியாய தீர்ப்புக்கு பற்றி இந்த உலகத்தில் இன்றைக்கு யார் பயப்படுகிறார்கள்? யாராவது பயப்படுகிறோமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு காரியத்தை மாத்திரம் விசேஷமாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் மரித்தாலும் சரி அல்லது உயிருடனே இருந்தாலும் சரி, ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பிலேயே நாம் நிற்க வேண்டும். இன்று இந்த வாழ்விலே நாம் செய்த காரியங்களுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அங்கு திருமறை விசேஷ விதமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 220 அங்கு ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது 189 பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம், அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 17 31 வாசுகிறேன். அப்போஸ்தலர் 17:31 வாசுகிறேன். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதுவே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மறித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அவன் அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படுகிறார் என்றார். ஒரு நாளை நியமித்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே நீங்கள் நியாயந்தீர்க்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எவ்வளவு நிச்சயம்! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயம் அது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் உயிர் தெழுந்த நாட்களை இன்னைக்கு விசேஷமாக கொண்டாடி வருகிற கிறிஸ்தவ மக்கள், கொடானுகோடி கிறிஸ்தவ மக்கள், ஆண்டவர் உயிரோடு எழுந்து விசுவாசித்து நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள், அந்த நம்பிக்கையை நியாய தீர்ப்பு என்ற ஒன்றை நிச்சயப்படுத்துகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமறை அதை குறித்து அநேக இடங்களிலே என்ன செய்கிறது என்றால் பேசுகிறது. 222 பக்கத்தில் குறிப்பு கொள்ளுங்கள். 222 பக்கத்தில் அங்கு ஆண்டவர் 223 Romans 14:12 வாசிக்கிறேன். Romans 14:12 அந்தப்படி ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். ஒவ்வொருவனும் கணக்கு ஒப்புவிப்பார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போது தேவன் தேவன் என்று பேசும்போது அந்த தேவன் யார் என்பதை விசேஷ விதமாக திருமறை நமக்கு சொல்கிறது. 249 பக்கம் புதிய புத்தகம் 249 2 Corinthians 5:10 வாசிக்கிறேன். 5:10 என வாசிக்கிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக
இந்த உலகத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறோமோ இல்லையோ, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த மக்கள் ஒவ்வொருவரும், எந்த ஜாதியானாலும், எந்த கோத்திரமானாலும், எந்த ஜனக்கூட்டமானாலும், எந்த பாஷையை சார்ந்தவர்களானாலும், எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும், கிறிஸ்துவின் நியாய சங்கத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று திருமறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விசேஷமான இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் முன்னதாக ஆண்டவருடைய பாத்திரே நிற்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தாவினே, இப்பொழுது உடைய பிள்ளைகள் கூடி வந்து உடைய சத்தியத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம். ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகனுடைய உள்ளத்திலும் ஆவியானவரே அசைவாடி, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுடைய உள்ளத்திலே நீர் பேசும். ஆண்டவரே பேசும். இந்த வேத வசனங்களை எடுத்து சொல்வதற்கு எனக்கு அருகதை இல்லை என்பதை நீர் அறிவே சுவாமி. ஆகவே தகப்பனே, நீர்தாமே இந்த வசனங்களை ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகனுடைய உள்ளத்திலும் ஆழமாக பேச வேண்டும் என்றும், அன்புடனே பேச வேண்டும் என்றும், கிருபையாக பேச வேண்டும் என்று உங்களுடைய திருப்பாத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜெபங்களும் பரன்பிதாவே. அப்படியானால் இந்த நியாய தீர்ப்பை பற்றி திருமறை நமக்கு என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் விசேஷ விதமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லா மார்க்கத்திலேயும் இந்த நியாய தீர்ப்பை பற்றின சில ஐடியாக்கள் இருக்கத்தான் செய்கின்றன. முழுவதுமாக இல்லாமல் போகவில்லை. ஒருவேளை அந்த எண்ணங்கள் சற்று தவறுதலாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் நியாய தீர்ப்பு உண்டு என்று எல்லா மார்க்கங்களையுமே நம்பலாம். இந்த நியாய தீர்ப்பை பற்றி திருமறை பேசும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் வரும்போது என்னத்தை கொண்டு வருவார் என்று அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிக்கிறேன். 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான ஒரு பலனை கொண்டு வருவார், அல்லது அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை நியாய தீர்ப்பில் அங்கே தீர்மானித்தபடியே நமக்கு அந்த பலனை கொண்டு வருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நியாய தீர்ப்பு என்பது வேதத்தில் விசேஷமாக பேசப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வரியைக்கு யாருமே நாள் குறிக்க முடியாது. அது பிதா தவிர வேறு ஒருவரும் அறியான் என்று திருமறை பேசும்போது இந்த நியாய தீர்ப்பின் வேலை குறித்து ஆண்டவர் திட்டவட்டமாக பேசுகிறார். இந்த நியாய தீர்ப்பு எப்பொழுது துவங்குகிறது என்பதை குறித்து வேதம் விளக்கமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் அங்கு பேசுகிறோம். இதை குறித்து நான் பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், தானியேலின் புத்தகம் 7 அதை எடுத்து நான் பேசும்போது இந்த நியாய தீர்ப்பின் காரியத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில் சொன்னேன். அதை திரும்ப ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். தானியேலின் புத்தகம் 7 அதை வாசிக்கிறோம். 1040 பழைய பட்ட புத்தகம் 1040, தானியேல் 7 இங்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். 9 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. அக்னி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்படியென்ன இந்த நியாய சங்கத்தை, பரலோகத்திலே நடக்கிற இந்த நியாய சங்கம், அதை பற்றின காட்சியை இங்கு தானியேல் தீர்க்கதரிசி விசேஷமாக அங்கு விவரிக்கிறார். ஆகவே இந்த தீர்க்கதரிசனத்தை நான் எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன், இந்த 7 4 மிருகங்கள், அந்த 4 மிருகத்துக்கு 10 கொம்புகள், அந்த 10 கொம்புகளுக்கு இடையிலே ஒரு சின்ன கொம்பு, அந்த சின்ன கொம்பு அது வளர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக பெருமையானவர்களை பேசிட்டு 3 கொம்புகளை பிடித்து பிடிக்கப்பட்டது, மனுஷன் கோப்பான கண்கள் இருந்தன என்று அதை நான் உங்களுக்கு விவரித்து சொன்னேன். அது பாப்பரச ரோமையை குறிக்கும், பாப்பு அரசு பேப்பல் ரோமை குறிக்கும் என்று உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அப்படியானால் அவர்கள் 1260 வரைக்கும் அரசாட்சி செலுத்துவார்கள் என்றும் அங்கு உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். 7:25 அது தொடர்ந்து பேசப்படுகிறது. உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி உன்னதமானவருடைய பரிசுத்த வாங்கி ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் செல்லமட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுப்படுவார்கள். இந்த ஒரு காலம் காலம் அரைக்காலம் என்பதை இன்னொரு இடத்திலே 1264 என்று போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்திலே 42 மாதம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது காலம் என்றால் ஒரு வருஷம், காலங்கள் என்றால் 2 வருஷம், அரைக்காலம் என்றால் அரை வருஷம், 3.5 வருஷம். ஆகவே 3.5 வருஷம் அல்லது 1260 நாள் அல்லது 42 மாதம் எல்லாம் ஒன்றுதான். அப்படியானால் 1260 நாள் என்றால் தீர்க்கசிலே 1260 வருஷம். இந்த ரோம அரசு 1260 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தும் என்று நான் உங்களுக்கு முன்னாலே சொன்னேன். அந்த ஆட்சியானது கிரிகரி, போப் கிரிகோரி என்பவர் முதலாவதாக பாப்பரசராக ஆக்கப்பட்டார். 538 ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின்பு 538 ஆண்டு. அது முதல் கொண்டு இந்த 1260 வருஷத்தை நாம் கணக்கு போட்டு பார்த்தால் அது 1798 வருஷத்திலே அது முடிகிறது. 1798 வருஷத்துக்கு பின்பு இல்லை, அந்த 1798 வருஷத்திலே பிரெஞ்சு ரெவல்யூஷன் உண்டாகி பெர்லியர் என்ற ஒரு ஜெனரல் வந்து பாப்பரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு, ஆறாவது பத்திநாதர் என்ற பாப்பரசரை அங்கே சிறைப்பிடித்துக் கொண்டு பிரான்சிலே கொண்டு போய் ஜெயில போட்டார். பாப்பரசு ஒளிந்து போயிட்டுங்கிற ஒரு நிலைமை வந்தது. ஆகவே அந்த 1260 வருஷங்களுக்கு பின்பு இங்கே நான் வாசித்த அந்த காரியத்தை பார்க்கிறீர்கள். அங்கு அக்னி நதி அங்கே ஓடும் என்று இந்த இதுல இருக்கிறது. இது சிறிதாக இருக்கிறது, யாராவது அந்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போகும்போது இதை பார்த்துக் கொள்ளலாம். இந்த சார்ட்டிங்கை எழுதியிருக்கிறார். சரி, அப்படியானால் 1798 ஆண்டு, அந்த ஆண்டுக்கு பிற்பாடு இந்த நியாய தீர்ப்பு துவங்குகிறது என்று இங்கே நாம் தானியேல் 7 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆனால் எப்பொழுது 1798 ஆண்டுக்கு பிற்பாடு என்று சொல்லும்போது அது எப்பொழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரா என்றால் அதுவும் சொல்லுகிறார். 8 அதிகாரம், தானியேல் 8:14 நாம் வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். 2300 ராப்பகள், 2300 வருஷம். இது எப்பொழுது துவங்குகிறது என்றால் 9 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 9:25, இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எழுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசி அவர் மட்டும். எருசலேமை கட்டத்தக்கதாக, ரீபில்டிங், மறுபடியும் கட்டத்தக்கதாக ஆணை பிறப்பித்தது முதல். இந்த ஆணை 457 ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன்பு 457 ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது. ஆகவே அதிலிருந்து 2300 வருஷம். அந்த 2300 வருஷத்தின் முடிவில் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அதை குறித்து உங்களுக்கு நான் பேசினேன். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் நியாய தீர்ப்பு தொடங்கும். ஆகவே இந்த 2300 ராப்புகள் எப்பொழுது முடிகிறது? 2300 வருஷம், 1844 ஆண்டு முடிகிறது. 1844 ஆண்டுக்கு சற்று முன்னதாக இந்த உலகத்தில் அநேக நாடுகளிலே பெரிய பெரிய ரிவைவல் உண்டாகி, எழுப்புதல் உண்டாகி, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார், நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்ற பெரிய பிரசங்கிமார்கள் இந்த உலகத்திலே பிரசங்கம் பண்ணினார்கள். வில்லியம் மில்லர் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணினார், எட்வர்ட் இர்வின், இன்னும் அநேக மக்கள் இங்கிலாந்திலே பிரசங்கம் பண்ணினார்கள். அங்கு ஜோசப் புல்ஸ் என்பவர் ஆசியா முழுவதும் சென்று அங்கே பிரசங்கம் பண்ணினார். அவர் இந்தியாவுக்கு வந்தார், மெட்ராஸிலே வந்து பிரசங்கம் பண்ணினார் என்று நான் சொன்னேன். அப்புறம் அங்கே நார்வே, ஸ்வீடன் என்ற இடங்களிலே பெரியவர்கள் பேசக்கூடாது என்ற சட்டம் இருந்தபோது சிறு பிள்ளைகள் மேல் ஆவியானவர் வந்து அங்கிருந்த தூதுகளை அவர்கள் சொன்னார்கள் என்று பேசினேன். அப்படியானால் 1844 ஆண்டு அது உண்மையிலே திட்டவட்டமான ஒரு ஆண்டு என்று ஆண்டவர் குறிக்கத்தக்கதாக, நிச்சயப்படுத்தக்கதாக இவைகள் எல்லாம் நடந்தேயிற்று. இன்றைக்கு இந்த 1844 ஆண்டு நியாய தீர்ப்பின் வேலை என்பதை செவந்திரி திருச்சபை மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக திருச்சபைகள் அதை குறித்து பேசுகின்றன, ஒத்துக்கொள்கின்றன. ஆகவே இந்த 1844 ஆண்டு நியாய தீர்ப்பின் வேலையை தொடங்கிட்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். லூதர் சாஸ்திரியார் தான் இருந்த காலத்தில் என்ன சொன்னார், இந்த நியாய தீர்ப்பு இன்னும் 300 ஆண்டுகளுக்கு அப்புறமாக வந்துவிடும் என்று அங்கே சொன்னார். கத்திரி மாணவர்களே, இந்த ஞாயிற்று பற்றி பேசும்போது 200 பக்கத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். 200 பக்கம் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து பேசும்போது சொல்கிறதை வாசிக்கிறேன். 24 அப்போ எக்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர் 24 அதிகாரம் 25 வசனத்திலே வாசிக்கிறேன். 24:25, அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறேன். பரிசுத்த அப்போஸ்தலருடைய காலத்திலே அவர் சொல்கிறார் இனிவரும் நியாய தீர்ப்பு. அப்படியானால் அப்போஸ்தலருடைய காலத்திலே அது வரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். 321வது பக்கம் அங்கு பேதுரு அப்போஸ்தலர் இதை குறித்து எழுதும்போது 1 பேதுரு 4:17 இதை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. அப்படியானால் துவங்கும் காலமாக இருக்கிறது, துவங்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்படியானால் திருமறை இந்த நியாய தீர்ப்பை ஒத்தி போடுகிறது, அதாவது பின்னான காலங்களுக்கு அங்கே ஒத்தி போட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தானியேல் புத்தகத்தில் 1760 வருஷங்கள் கழித்து 1798வது ஆண்டு பிற்பாடு நியாய தீர்ப்பு வரும் என்று சொன்னது. அடுத்த தீர்க்கதரிசனம் 2300 வருஷ தீர்க்கதரிசனம் அது 1844 துவங்கும் என்று அங்கே சொல்லப்பட்டது. 1844 இன்னொரு விசேஷம் இந்த உலகத்திலே நடந்தது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகமெங்கும் இருக்கிற மக்கள் பெரிய பெரிய பிரசங்கிமார்களிலிருந்து இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற 3 தேவதூதர்களுடைய தூதர்களை உலகத்தில் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். 346வது பக்கம் புதிய ஏற்பாட்டின் புத்தகம் வெளியாகவும் 14:6-7 வாசிக்கிறேன். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷை கூட்டத்தாருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். வேறொரு தூதன் என்றே 9வது வசனத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கிறேன். 9வது வசனத்தில் அவருக்கு பின்பு வேறொரு தூதன் என்று 3 விசேஷமான தூதுகள் உலகமெங்கும் அங்கு பிரசங்கிப்பட ஆரம்பித்தன. ஆகவே இவைகளெல்லாம் எதற்கு நம்ம கத்தாச்சு? தீர்க்க தரிசனங்கள் என்றைக்கும் தப்பி போவதில்லை. அந்த தீர்க்க தரிசனங்களுடைய இலக்கு என்றைக்குமே தவறினது கிடையாது. அந்த தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற காலகட்டம் நிச்சயமாக நிறைவேறுகிறது, நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் எடுத்து எத்தனையோ பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த 1844வது ஆண்டிலே தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்கிவிட்டது. ஆகவே தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், ஏனெனில் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இட் ஹஸ் ஆல்ரெடி கம், அது வந்துவிட்டது, இனிமேல் வரும் என்றல்ல அது வந்துவிட்டது என்பதை குறித்து அங்கு நாம் விசேஷ விதமாக அங்கு வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் உங்களுக்கு நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் வரும்போது இந்த நியாய தீர்ப்பின் பலனை தம்முடைய கையிலே கொண்டு வருவார். நியாய தீர்ப்பு முடிந்து உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பிலே என்ன பலாபலன் கூறப்பட்டதோ அதை கொண்டு வருவார் என்று வேதத்திலே நான் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 இயேசு கிறிஸ்து வரும்போது 1 தெசலோனிக்கேயர் 4:16 கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள் இவர்கள் மறித்தவர்களில் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்களே. இன்றைக்கு கிறிஸ்து என்றும் அந்த காலத்தில் யெகோவா என்றும் பெயர் இருந்தது. அப்படியானால் யெகோவாவையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் லட்சக்கணக்காக இருப்பார்களே, அவர்கள் மத்தியிலே அந்த நியாய தீர்ப்பு தொடங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் மத்தியிலே யார் யார் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆனபடியினால்தான் அவர் வரும்போது யார் யார் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாக நியாய தீர்ப்பிலே தீர்க்கப்பட்டதோ அவர்கள் உயிரோட எழுப்புகிறார்கள். புரியுதுல? இன்றைக்கு அநேகர் நினைக்கிறபடி இயேசு கிறிஸ்து வருவார், வந்ததுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பார் என்று அநேகர் நினைக்கிறார். அப்ப அவர் வந்து நியாய தீர்ப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்பதானே யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் பரலோகராஜ்யத்துக்குரியவர்கள், யார் பரலோகராஜ்யத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பது ஆண்டவர் வந்த விற்பாடுதானே தீர்மானம் செய்யப்படும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வரும்போது இவர் உயிர்த்தெழுதலுக்கு பாத்திருவான் அல்லது இல்லை என்று எப்படி தெரியும்? ஆண்டவர் வரும்போது பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்களே. ஆகவே நீங்கள் நன்றாக யோசித்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னதாக நியாய தீர்ப்பு, தேவனுடைய பிள்ளைகளுடைய நியாய தீர்ப்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய நியாய தீர்ப்பு, உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவர் நியாய தீர்ப்பு முடிந்துவிட வேண்டும். அது வேதம் சொல்லுகிற ஒரு விசேஷமான ஒரு உண்மை. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், 1844 இருந்து இந்த நியாய தீர்ப்பின் வேலை வந்தது, என்ற அந்த தூது உலகமெங்கும் அங்கு போய்க் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த இந்த நியாய தீர்ப்பை பற்றி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த காட்சியை இங்கு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு வாசித்தேன், தானியேல் 7 அதிகாரத்திலே அதை நான் உங்களுக்கு வாசித்தேன். 1040 பழைய பாட்டின் புத்தகம் 1040 அங்கே வாசிக்கும் போது அங்கு 6 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். 5 விதமான காரியங்கள் அங்கே நாம் பார்க்கிறோம். ஒன்று பார்க்கும்போது 9 வசனத்திலே நான் வாசிக்கிறேன், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. அப்படி என்றால் நியாய தீர்ப்புக்கு சிங்காசனங்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தன. அது முதலாவது. இந்த சிங்காசனங்கள் எங்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது? 103 சங்கீதம் 19 வசனத்திலே பார்க்கலாம், வானத்தில் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அவருடைய ஆட்சி பீடம் இருக்கிற இடம் பரலோகம் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பரலோகத்திலே நியாய தீர்ப்பு நடக்கிறது என்று வேதம் அங்கே நமக்கு சொல்கிறது. சிங்காசனங்கள் அங்கு வைக்கப்பட்டன. சிலர் யோசிக்கிறார்கள், ஏன் பரலோகத்திலே நடக்க வேண்டும்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு நான் சில காரணங்களை நான் சொல்கிறேன், பின்னால் பார்ப்போம். இரண்டாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இரண்டாவது பாயிண்ட், சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன, நீண்ட வாய்ஸ்வர் வீற்றிருந்தார். அங்கே அந்த நியாய தீர்ப்புக்கு பிரசைடிங் ஆபீசர், அதனுடைய முக்கியமான அதாவது அது சேர்மன் யார் என்றால் பிதாவாகிய தேவன் என்பதை அங்கு நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் 13 வசனத்தில் வாசிக்கிறோம், ராத்திரசனங்களில் நான் பார்த்துக் கொண்டிருக்கேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார், அவர் நீண்ட வாய்ஸ்வர் இடம் மட்டும் வந்து பிதாவாகிய தேவன் அங்கு தலைமை ஸ்தானத்திலே உட்கார்கிறார். 3வது பாயிண்ட் என்னவென்றால், 7 அதிகாரம் 10 வசனத்தில் அக்னி நதி அவர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது, 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள், நியாய சங்கம் உட்கார்ந்தது. ஆகவே இங்கு பார்க்கிறோம் 2 விதமான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 1000 பேர் அவரை சேவித்தார்கள், கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அப்படியானால் திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்பட்ட விசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் கோடான கோடி தேவதூதர்களை பற்றி பேசுகிறது. இந்த தேவதூதருடைய இலக்கம் என்ன? கோடான கோடி. ஆகவே அதிலிருந்து நாம் என்ன புரிகிறோம் என்றால், அங்கு கோடான கோடி தேவதூதர்கள் நிற்கிறார்கள், அதே சமயத்தில் 1000 பேரதியார் மற்ற உலகத்தின் பிரதிநிதிகள். இந்த உலகம் இந்த அண்ட சராசரத்தின் ஒரு காட்சி சாலையாக மாறினது. பாவம் என்பது இந்த உலகத்திலே பிறந்தது, வளர்ந்தது. ஆகவே இந்த உலகத்தை ஆண்டவர் தள்ளி வைத்து விட்டார், மற்ற உலகத்திற்கும் எதற்கும் போக்குவரத்து இல்லாமல் வைத்து விட்டார். அந்த பாவத்தினுடைய முடிவு என்ன என்பதை அந்த நியாய தீர்ப்பிலே வைத்து இந்த அண்ட சராசரங்கள் மத்தியிலேதான் இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். இங்க நடக்கிற நியாய தீர்ப்பு உங்களுக்காக எனக்காக மட்டுமல்ல, பாவம் என்பது என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பதை அண்ட சராசரத்தின் எல்லா மக்களும் அறிந்து கொண்டு இனிமேல் எக்காலத்திலும் இந்த பாவம் எந்த வகையிலும் எந்த உலகத்திலும் தலை தூக்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தின்படி இந்த நியாய சங்கம் எல்லா உலகத்தாருக்கும் முன்பாக அங்கு வைக்கப்படுகிறது. அதுவே மற்ற உலகத்தார் இந்த உலகத்துக்கு வர முடியாது. புரியுங்களா? ஒன்று, நாம் அங்கே நியாய தீர்ப்பிலே போய் நிற்க முடியாது. ரெண்டு, பிதாவாகிய தேவன் அதை பிரசைட் பண்ணுகிறார், அவர் இந்த உலகத்துக்கு வர முடியாது. மூன்று, பரலோகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அங்கு அட்வொகேட்டாக இருக்கிறார், அவர் இங்கே இந்த உலகத்திலே இல்லை. நான்கு, உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே இந்த விதமான காரணத்தினாலே இந்த நியாய தீர்ப்பு பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் வாசிக்கிறோம் அங்கு நான்காவதாக தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அங்கு மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அட்வொகேட்டாக, நமக்கு வக்கீலாக அங்கு பணியாற்றுகிறார். அது 4வது காரியம். 5வது காரியம் அங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், அதே 10வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார், அவைகள் அவரை சேவித்தார்கள் என்றால் நியாய சங்கம் உட்கார்ந்தது, புத்தகங்கள் திறக்கப்பட்டன. யாருடைய புத்தகங்கள்? திருமறையில இது ஒரு விசேஷமான ஒரு ஆராய்ச்சி. திருமறை சில புத்தகங்களை பற்றி அங்கே பேசுகிறது. அதை பற்றி பின்னாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த புத்தகம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி வாழ்ந்தோம், வாழ்கிறோம், இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காவல் தேவதூதன் கார்டியன் ஏஞ்சல் எழுதி கொண்டு அதை எழுதி வைக்கிறார். இந்த ஏஞ்சல்ஸ், இந்த பரிசுத்த தேவதூதர்கள் பொய் சொல்வதும் இல்லை, தப்பிதமாக எழுதுவதும் இல்லை. பொய் என்றால் அவர்களுக்கு தெரியாது. ஆகவே நிச்சயமான ஒரு ரெக்கார்டை ஆண்டவர் அங்கு பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை குறித்து ஆண்டவர் அநேக சமயங்களிலே பேசியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை மத்திய எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்திலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், நமக்கு இருக்கிற இந்த தேவ தூதர்கள் பிதாவுடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டு வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். மத்திய 18 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். அதை குறித்து நாம் இந்த புத்தகத்திலே விசேஷ விதமாக அங்கு வாசிக்கிறோம். 10 வசனம், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனால் நம்முடைய தேவ தூதர்கள் பரலோகத்துக்கு போவதும் வருவதும் நம்முடைய புத்தகங்களை கணக்கு வைப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் அங்கு வாசிக்கிறோம். இந்த 6 இன்னொரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்லே பிதாவானவர் தலைவராக இருக்கிறார். அங்கு நம்முடைய அட்வொகேட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அட்வொகேட்டாக இருக்கிறார். நம்முடைய புத்தகங்கள் அங்கு இருக்கிறது, நம்முடைய கார்டியன் ஏஞ்சல்ஸ் அங்கே இருக்கிறார்கள். மற்ற உலகத்தினர் அந்த நியாய சங்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்புறம் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதை வாசிக்கிறோம். 338 பக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 5 13 14 வசனத்திலே வாசிக்கிறேன். 13-14, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றுகிறவருக்கும் மாட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு அந்த 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டார்கள். அப்படியானால் அந்த 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அங்கு ஜூரிகளாக இருக்கிறார்கள் என்று அங்கு திருமறை அங்கே சொல்கிறது. இப்பொழுது அந்த நியாய தீர்ப்பினுடைய அந்த சபையினுடைய காரியத்தை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருந்து இந்த 4 மூப்பர்களும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தின் மக்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் நமக்கு ஜூரிகளாக இருந்து நமக்காக பேசுகிறார்கள். இப்பொழுது அந்த நியாய தீர்ப்பு எந்தெந்த ஒரு காரியத்தில இருந்து எடுக்கப்படும், எதை எதை ஆண்டவர் அங்கு எந்த சோர்ஸ், அந்த நியாய தீர்ப்புக்கு என்ன சோர்ஸ் இருக்கிறது, மூல ஆதாரம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமானால், முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், நியாய தீர்ப்புக்கு முதலாவதாக மூல காரணமாக இருப்பது 775 பக்கம், 775 பக்கத்திற்கு உங்களுடைய புத்தகத்தை திருப்பி போனுங்கள். 775 பக்கம் அங்கு நீதிமொழிகளின் புத்தகம் 15 வசனம், நீதிமொழிகளின் புத்தகம் 15 வசனத்திலே வாசிக்கிறேன். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் மூடுந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இந்த வசனம் வேதத்தில் அடிக்கடி வருகிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லார் மேலும் அங்கே நோக்கமாக இருக்கிறது. நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் தன்னை தேடுகிறவர்கள் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் உலகம் முழுவதும் சுற்றித் தெரிகிறது என்று வேதம் அங்கே சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. எபிரேயிலே ஆண்டவர் சொல்கிறார், வி ஸ்டாண்ட் பிஃபோர் ஹிம் நேக்கட். நாம் அங்கே ஆண்டருடைய பாதத்தில் புரிந்தவர் கொண்டவர்களாக நாம் நிற்கிறோம். எதையும் மறைக்க முடியாது ஆண்டருடைய கண்களுக்கு முன்பாக. நாம் என்ன செய்தாலும் சரி, அவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. ஆகவே ஆண்டருடைய கண்கள் ஒரு சாட்சி, முக்கியமான ஒரு சாட்சி. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த புத்தகங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20 பனிரெண்டாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்த விசேஷம் 20:12 ஆண்டவர் இதை குறித்து அங்கு சொல்கிறார், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தவைகள் படியல்ல, மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தில் படிந்தார்கள். ஆகவே நம்முடைய புத்தகங்கள் அங்கு திறக்கப்பட்டு அந்த புத்தகங்களிலே எழுதியிருக்கிற காரியங்களை வைத்து அந்த நியாய தீர்ப்பு என்ன செய்கிறது என்றால் அங்கே நமக்கு நடக்கிறது. இதை குறித்து பேசும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 273 பிலிப்பியர்களின் நிருபம் 4 பிலிப்பியர் 4:3 அதை குறித்து அவர் எழுதும்போது பேசுகிறார். பிலிப்பியர் 4:3 அன்றையும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமத்தோடும் மற்ற என் உடன்வேளையாளர்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுடைய நாமங்கள் அந்த ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அறிய வருகிறார். இந்த புத்தகத்தை பற்றி அறிவு, அந்த அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்பப்போது ஆண்டவர் கொடுத்துக் கொண்டே இருந்தார். ஒரு புத்தகம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்திலே இருந்து அங்கே அது ரெண்டாவது சோர்ஸ், ரெண்டாவது மூலம். சரி, மூன்றாவதாக ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார், இந்த ஜீவ புத்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்பதை குறித்து இங்கு வெளியாக 336 நாம் வாசிக்கிறோம். யாருடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 வாசிக்கிறேன். 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிரிக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2:3 விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, பிசாசின் மேலும் மாம்சத்தின் மேலும் பாவத்தின் மேலும் ஆசாபாசங்கள் மேலும் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் உள்ளே இருந்து வரலாம். சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஏராளமான போராட்டங்கள். நீங்கள் சத்தியத்தை கை கொள்ளும்படி சாத்தான் ஈஸியாக விட்டுட மாட்டான். சத்தியத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்றால் ஏராளமான இடைஞ்சல்களை கொண்டு வருவார். அந்த இடைஞ்சல்கள் ஒருவேளை உங்களுடைய உத்தியோகத்தின் மூலமாக வரும், உங்களுடைய தகப்பன் தாய் தந்தை மூலமாக வரும், உங்களுடைய மகன் மகள்கள் மூலமாக வரும், உறவினர்கள் மூலமாக வரும், அதிகாரிகள் மூலமாக வரும். பற்பல விதமான சோதனைகள், இடையூறுகள், இன்னல்கள் சாத்தான் கொண்டு வருவான். சத்தியத்தை மாத்திரம் கை கொள்ளக்கூடாது. சத்தியவான் எவனும் என் சத்தியத்தை கேட்கிறான், என் ஆடுகளின் சத்தியத்தை கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நீங்கள் விசுவாசியாதபடினாலே என்னுடைய சத்தியத்தை கேட்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்கும் போது, அதை செய்வதற்கு ஆயத்தப்படும் போது, அந்த மாதிரி நடப்பதற்கு நாம் ஆசைப்படும் போது, பிசாசானவன் ஏராளமான துன்பங்களை கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், He that overcometh, அந்த எல்லா துன்பங்களிலும் வெற்றி பெற்றவனே தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பான் என்று வேதம் அங்கே சொல்கிறது. வெற்றி பெறுகிற வீரர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் வசனங்களையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ளத்தக்கதாக, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடைஞ்சல்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று நிலைத்து ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க. என்றால் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மாமா வந்து நீங்க அதெல்லாம் செய்திடாதீங்க, ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துடாதீங்கன்னு சொல்லுவார். மாமா நமக்கு நியாயம் தீர்க்க போறது இல்ல. அப்பா அம்மா வந்து நீ எல்லாம் அப்படி செய்யக்கூடாது, புருஷன் வந்து நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நம்முடைய இனத்தார் ஜனத்தார் வந்து நான் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நம்முடைய தகப்பனோ தாயோ இனத்தாரோ ஜனத்தாரோ நியாய தீர்ப்பு கொடுக்கறது இல்ல. நீங்க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் நியாய தீர்ப்பில நிற்கும் போது ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட எல்லா விதமான சோதனைகளையும் இடையூறுகளின் மேல் வெற்றி கொண்டவனே அங்கு ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு சிலாக்கியமான ஒரு காரியம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஆகவே துன்பங்கள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளை சத்தியத்திலே நடக்கிறேன் என்று அறிக்கை செய்கிற அந்த பிள்ளைகளை பார்த்து வேதம் ஒரு விசேஷமான ஒரு வசனம் அங்கே எழுதுகிறது. லூக்கா சுவிசேஷம் 9:26 லூக்கா 9:26 வாசிக்கிறேன். என்னை குறித்து மின் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தேவ தூதர்கள் மகிமையோடு வரும்போது அங்கே வெட்கப்படுவார் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னை குறித்து வெட்கப்படக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை குறித்து அங்கே வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். இங்கே 12:8-9 வாசிக்கிறேன். 12:8-9 அன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, எப்ப நம்ம அறிக்கை பண்றோம், அந்த ஞானம் உங்களுக்கு எடுக்கும் போது மனுஷர் முன்பாக தேவனுக்கு முன்பாக இன்று முதல் நான் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன், நான் கடவுளுடைய பிள்ளை, இன்று முதல் ஐ எம் கால்ட் த சன் அண்ட் டாட்டர் ஆஃப் காட் என்று அறிக்கை செய்கிறோம். மனுஷர் முன்பாக என்னை மறுதல் அங்கு மறுதளிக்கிறவன் எவனோ, தேவத்துவர் முன்பாக மறுதளிக்கப்படுவார். கர்த்தருக்குரிய மாணவர்களே, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவத்துவர் முன்பாக அறிக்கப்படுவார். அந்த கோர்ட்டிலே கொடான கோடி தேவத்துவர்களுக்கு முன்பாக, மற்ற உலகத்தின் மக்களுக்கு முன்பாக அவர் அறிக்கை செய்வார், நீதிமான் என்று அறிக்கை செய்வார். ஆகவே ஓவர் கம்மர்ஸ், தங்களுடைய வரப்போகிற அந்த பெரிய கஷ்டத்தில இருந்து, இடைஞ்சலில் இருந்து, சோதனையில் இருந்து வெற்றியவர்களுடைய பெயர்கள் தான் ஜீவ புத்திரத்திலே எழுதப்படும் என்று ஆண்டவர் அங்கு விசேஷமாக அங்கு சொல்லியிருக்கிறார். 355 பக்கம் திருப்பிக் கொள்ளணும். 355 பக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:19 இந்த ஜீவ புத்திரத்திலே யார் இருக்க மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாயிலும் எடுத்து போட்டார், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்போ சிலர் எல்லாம் கடவுளுக்கு உண்மையாக இருக்கும்போது, கடவுளை உண்மையாக நேசிக்கும் போது, ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் நம்ம பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். ஆனால் அப்படி எழுதப்பட்ட பெயர் நிலைத்து நிற்கும்படி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் எந்த விதமான கஷ்டத்திலும் துன்பத்திலும் நாம் வெற்றி பெற்றவர்களாக நின்றால்தான் அந்த புத்தகத்தில் நம்முடைய பெயர் அப்படியே இருக்கும். இல்லாவிட்டால் நாம் சோர்ந்து விழுந்து போவோமானால், சோதனைகளுக்கு நாம் அங்கே இடம் கொடுப்போமானால், நம்முடைய பெயரை ஆண்டவர் ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடுவார், கிழக்கி போடுவார் என்று திருமறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பழையற்பாட்டின் புத்தகம் 1106 பக்கம், பழையற்பாட்டின் புத்தகம் 1106 பக்கத்தில் மல்கியா தீர்க்கதரிசி இன்னொரு புத்தகத்தை பற்றி அவர் எழுதுகிறார். அந்த புத்தகம் விசேஷமாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம், மல்கியாவின் புத்தகம் 3:16 வாசிக்கிறேன். 3:16 ஆண்டவர் அங்கு சொல்கிறார், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்ப, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கும். அப்படி என்ன ஞாபக புத்தகம், தேவனுக்கென்று நீங்கள் செய்கிற எல்லா விதமான பணிகளும் அங்கு எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள், நீங்கள் கொடுக்கிற தசமபாகங்கள், ஊழியத்திற்கென்று நீங்கள் செய்கிற காரியங்கள், இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் நன்றியோடு கூட அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட புத்தகங்கள் அங்கே கொண்டு வரப்படும். கிறிஸ்துவுக்காக நீ என்ன செய்தாய், ஊழியத்திற்காக நீ என்ன செய்தாய், மற்ற மக்கள் தேவனிடையில கொண்டு வருவதற்காக நீ என்ன செய்தாய், அதே நேரத்தில் மற்ற மக்கள் தேவனிடத்தில் வராதபடி நீ என்ன தடை போட்டாய், என்ன முட்டுக்கட்டை போட்டாய். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த திருமறையில ஒரு பெரிய சாபம் யாருக்கு, இந்த மாதிரி கடவுளத்திலே தத்தி தள்ளாடி எப்படியாவது கடவுளுடைய பாதத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு அவர்கள் வராதபடி தடுத்து விடுகிறார்களே, அவர்களுக்கு இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரட்சிப்பை சுதந்திரத்துக்குள் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள், அவர்களுக்கு நம்முடைய கரத்தை குடித்து நாம் ஒத்தாசு செய்ய வேண்டும், எவ்வளியா உதவி செய்ய வேண்டும் எவ்வளியா. ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கை கொடுத்தார், தூக்கிவிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்திற்காக வருவதற்கு மற்ற ஜனங்களுக்கு ஒத்தாசு செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், நம்முடைய கைகளை கொடுத்து தூக்கி விட வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்கள் அந்த அந்த சத்தியத்தை சேரக்கூடாது, அதில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று தடை செய்கிறார்களே, அது மகாபெரிய பயங்கரமான பாவம் என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே விசேஷமாக பேசுகிறார். அப்படியானால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், ஹெவன் கீப்ஸ் ஏ ரெக்கார்ட் ஃபார் யூ, பரலோகம் திட்டவட்டமாக நமக்கு ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறது. அந்த புத்தகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், எழுதுகிறார். அதை பரிசுத்த தேவ தூதர்கள் எழுதி அதை பத்திரமாக என்ன செய்கிறார்கள், அதை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு ஆலோசனை என்னவென்றால், 794 பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கி 5:2 நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 5:2 தேவ சமூகத்தில், அந்த பரிசுத்த தேவ தூதர்களுடைய சமூகத்தில், நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தையில சுருக்கமாயிருப்பதாக. திடீரென்று ஏதாவது சொல்லிடாதே, அதையெல்லாம் தேவ தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா அங்கு கொண்டு போய் எழுதி வைத்து விடுவார்கள். அங்கு மத்தேயு 18:3 நான் உங்களுக்கு வாஸ்து காண்பித்தேன். நம்முடைய தேவ தூதர்கள் போக்கும் வரத்துமாக இருக்கிறார்கள். இந்த சிறியல் ஒருவனும் 18:10 அற்பமாய் என்னாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியானால் இந்த தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த ரெக்கார்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்து தப்பு இந்த மாதிரி எழுதிவிடு அந்த மாதிரி எழுதிவிடு என்று யாரும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அவர்களை காக்கா பிடிக்க முடியாது. அவர்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையை உண்மை என்றும் எது எப்படி என்றும் அவர்கள் திட்டவட்டமாக அதை எழுதிவிடுவார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம சிறு பயனாக இருந்தபோது ஒரு கதை வாசித்த ஞாபகம் இருக்கிறது. ஒரு ஆட்டு மந்தையிலே போய் ஒரு ஆட்டை திருட வேண்டும் என்று தகப்பன் புறப்பட்டான். சரி, ஒத்தாசிக்காக அவனுடைய சிறு மகனை அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு கிறிஸ்தவ கல்லூரி, கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே அவனை கூட்டிக் கொண்டு போன. அந்த சிறு பையனை ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து, யாராவது வந்தால் என்னை கூப்பிடு எச்சரி என்று சொல்லிவிட்டு, அவன் அந்த பட்டியல மேலே ஏறி குதித்து ஒரு கொழுத்த ஆட்டை அங்கே தூக்கி அங்கே தோளின் மேலே போட்டு இனிமேல் மெதுவாக ஏறி குதிக்க வேண்டும், குதித்து விட்டு ஓடிவிட வேண்டும். அப்ப அந்த ஆட்டை இடையே அங்கே இல்லை. ஆகவே அந்த குதிப்பை மேலே ஏறுவதற்கு முன்னதாக அவன் கேட்டான், தம்பி யாராவது பார்க்கிறார்களா? ஆமாப்பா. அவளுக்கு உடனே பயம் வந்து அந்த ஆட்டை கீழே தூக்கி எழுந்துவிட்டு மேலே ஏறி குதித்து வேகமாக ஓடி வந்து அந்த பையனுடைய கையை தரத்தராயின்றி இழுத்துக்கொண்டு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் ஒளிந்து கொண்டு, யார் பார்த்தா அந்த ஆட்டடியன் பார்த்தானா அல்லது இந்த ஊரில் இருக்க யாராவது பார்த்துட்டாங்களா? இல்லப்பா, கடவுள் பார்த்தார். ஒரு சிறிய கதை. இது யார் நினைக்கிறோம்? இருட்டிலே செய்கிற காரியங்கள், பகலிலே செய்கிற காரியங்கள், கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று யாராவது நாம் விசுவாசிக்கிறோமா? உலகத்தால் விசுவாசிக்காமல் போகட்டும், தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனை நேசித்த தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறோமா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ தூதர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ரெக்கார்டு முழுவதும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும். இன்னைக்கு சில காரியங்கள் உலகத்தார் பார்த்தால் என்ன நினைப்பாங்கன்னு நம்ம வைக்கப்படுறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தார் பார்த்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் இன்றைக்கு வைக்கப்படுகிறோம். ஆனால் நம்ம செய்கிற இந்த காரியங்களை பரலோகத்தின் தேவன் அங்கு என்ன செய்வார் என்றால், அங்கு எல்லா உலகத்தின் மக்களுக்கு முன்பாக, எல்லா தேவத்துவதற்கு முன்பாக சொல்லுவது சொல்லும்போது அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அது எவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்கும் என்று கவனித்து பாருங்கள். 289 பக்கம், புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 289, 1 தீமோத்தேயு 5:24 24 வாசிக்கிறேன். சிலருடைய பாவங்கள் வெளிரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளையும் வெளிரங்கமாயிருக்கும், அப்படியே இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும், சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு பிந்தி வரும். அதாவது நியாய தீர்ப்பிலே வரும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். நாம் மனந்திருந்தி நாம் பாவம் செய்தோம் என்று நீங்கள் அறிக்கையிட்ட பாவங்கள் நியாய தீர்ப்பு முன்னாலே போயிடும். முன்னாலே போய் அந்த புத்தகத்தில் போய் ஆண்டவர் அதை கிரிக்கி விடுவார், அதை அடித்து விடுவார், பாவ மன்னிப்பை நாம் பெற்று விடுவோம். முன்னாலே போயிருந்த பாவங்கள், ஆனால் அந்த அறிக்கையிடாத பாவங்கள் நம்மோடு கூட வந்து நியாயத்திற்பனை வரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய அந்த வாழ்க்கையை ரெக்கார்டை கரெக்ட் பண்ணுங்க. அது நல்ல விதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒருவேளை நம்முடைய தப்புகள் தவறுகள் ஏராளமாக இருக்குமானால், இந்த நேரத்திலேயே இந்த காலத்திலேயே நாம் விசேஷ விதமாக நாம் மனம் திரும்பி குணப்படுகிற அந்த காலம் இது. இது நியாய தீர்ப்பின் காலம் இது. அந்த யூத ஜனங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் 7th மாதம் 10th, 7th மாதம் 10th அவர்களுக்கு அந்த பாவ நிவாரண நாள், ஜட்ஜ்மெண்ட் நாள். அந்த நாளிலே அவர்கள் உபவாசம் இருந்து, அவர்கள் ஜெபித்து, கண்ணீர் விட்டு, பாவ அறிக்கை செய்து, அப்பொழுது துணிமணிகள் எல்லாம் உயர்ந்த வகையில் போடமாட்டார்கள். அப்பொழுது தங்களுடைய நகைகள் எல்லாவற்றையும் கலத்தி வைத்து விடுவார்கள். நாம் நியாய தீர்ப்பின் காலத்திலே இருக்கிறோம். இப்பொழுது நாம் உபவாசிக்க வேண்டிய நேரம். இப்பொழுது நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய நேரம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய பாதத்திலே நாம் அலங்காரம் இல்லாமல் நிற்க வேண்டிய ஒரு நேரம். நியாய தீர்ப்பின் வேலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திருமறை அதை குறித்து விசேஷ விதமாக சொல்கிறது, நீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படி என்று இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் வல்லமையாக பிரசங்கம் அளிக்கிறார்கள். அவர் மேகத்திலே வரும்போது, மகனே மகளே, நீ அவரை சந்திக்க ஆயத்தப்படு, அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இதைத்தான் விசேஷமாக தேவனுடைய பிள்ளை என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான புல்பிட்டிலே, ரேடியோவிலே, டெலிவிஷன்ல உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படுகிறாயே என்று அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனால் திருமலை என்ன சொல்கிறது? இன்றைக்கு தேவனுடைய தூதி என்ன சொல்கிறது? நியாய தீர்ப்பின் வேலை வந்தது, ஆகவே நீ நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படு. அந்த நியாய தீர்ப்பிலே ஆயத்தப்பட்டு நீதிமான் என்று தீர்த்தவர்கள் தான் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அந்த நியாய தீர்ப்பிலே குற்றம் உள்ளவர்கள், விக்கெட் பீப்புள் என்று தீர்மானம் பண்ணவங்க எப்படி தேவனை சந்திக்க முடியும்? தேவனுடைய மகிமையிலே அழிந்து போவார்கள். ஆகவே உலகத்தின் மக்களுக்கு இன்றைய தூதி என்னவென்றால், அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படு என்பது உண்மைதான். ஆனால் அவரை சந்திப்பதற்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? உன்னுடைய நியாய தீர்ப்புக்கு முதலாவது நீ ஆயத்தப்படு. அதிலே நல்லவன் என்று பெயரிடு, அவரை நீதிமான் என்று பெயரிடு. அந்த ஆயத்தத்தை முதலாவது செய். அப்புறம் ஆண்டவரை நீ மீட் பண்ணுவதற்கு, அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தப்படுவார். இதுதான் இன்றைக்கு தேவன் மக்களுக்கு கொடுக்கிற தூது. இந்த தூது வேறு எந்த சபையிலும் கிடையாது. இந்த தூது உலகத்தின் எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. இந்த தூது உலகத்தின் மக்கள் யாருக்கும் தெரியாது. திருமறையிலே ஆண்டவர் விசேஷ விதமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தூதர்களை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். கேட்கிற செவிகள் பாக்கியமானவைகள். இன்றைக்கு அநேகர் வருகிறது இல்லை, இதை கேட்கறது இல்லை. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இதை பற்றி ஒரு நல்ல விதமாக நினைக்கிறது இல்லை. வீடுகளுக்கு நாங்கள் வந்து நோவாவை போல அல்லது லோத்துவின் தேவ தூதர்களைப் போல ஐயா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, அம்மா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க என்று நம்முடைய ஊழியக்காரர்கள் வந்து எல்லாரிடத்திலும் கேட்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். அதையெல்லாம் அநேகர் என்ன நினைக்கிறாங்க? அதை அசட்டி பண்ணுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் கேட்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. நீங்க அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. நாங்களாம் தெரு தெருவா வரணும் அல்லது உங்களுக்கு வீடுகளுக்கெல்லாம் வரணும் என்று சொல்லி எங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்களுடைய வீட்டுக்கு வருகிறோம், உங்களை கெஞ்சுகிறோம், ஐயா அம்மா என்று நாங்கள் சொல்லி கெஞ்சுகிறோம். காரணம், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வேலை தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே வந்து கெஞ்சி ஒப்பு கொடுங்கள் ஐயா, ஒப்பு கொடுங்களம்மா என்று கேட்பது எங்களுடைய வேலை. அதனால எங்களை வந்து கேவலமா நினைச்சிடாதீங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக எந்த கேவலத்தையும் அடைவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ரட்சிப்பை பற்றி நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை அசட்டி பண்ணிவிட்டால் உங்களுக்கு சான்ஸ் கிடைத்தது, உங்களுக்கு சத்தியத்துக்கு கிடைத்தது. அந்த சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல, சத்தியத்தை கை கொள்ளும்படி உங்கள் வீடுகளிலே வந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் மத்தியில வந்து அழுது ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் வீடுகளிலே அழுது உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாவது, எந்த விதத்தினாலாவது எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த நியாய தீர்ப்புக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கு ஆயத்தமாக வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றி பெற்றதன் அவருடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே இருக்கும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். சரி, இப்பொழுது இந்த நியாய தீர்ப்பில் என்னென்ன எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை பற்றி நாம் வாசிப்போம். என்னென்ன எடுத்துக் கொள்ளப்படும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20 ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது சொல்கிறார். வெளியாகமத்தினுடைய புத்தகம் 20:11, 12 11-12 வாசிக்கிறேன். அங்கு, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அந்த நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கப்பட்டவைகளின்படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். கிரியைகள் நியாய தீர்ப்பில் ஆண்டவர் எதை அங்கு பார்க்கிறார்? நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்ன கிரியை செய்தோம்? நாம் செய்த வேலைகள், நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி நடந்தோம், அந்த கிரியைகளில் அங்கு எழுதப்பட்டிருக்கும். அதை கேட்க போகிறார், அதை பார்க்க போகிறார். ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுத்தாரே, சொத்தை கொடுத்திருக்காரு, அந்த சொத்தை வைத்து பணத்தை வைத்து என்ன செய்தீர்கள்? நமக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு செல்வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த செல்வாக்கு வச்சு என்ன செய்வீங்க? தேவனுடைய பிள்ளைகளை போங்க, ரட்சிக்கப்படுங்கன்னு என்கரேஜ் பண்ணீங்களா, இல்ல உங்களுடைய செல்வாக்கை வைத்து தடை பண்ணி விட்டீர்களா? மற்றவர்களுக்கு என்ன செய்தோம், ஏழைகளுக்கு என்ன செய்தோம், தேவனுடைய ஊழியத்துக்கு என்ன செய்தோம்? கிரியைகள். அங்கு உன்னுடைய மனைவிக்கு விரோதமாக நீ என்ன செய்தாய், உன்னுடைய கணவனுக்கு விரோதமாக நீ என்ன செய்தாய், உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ என்ன செய்தாய், அடுத்த வீட்டுக்கு அல்லது அண்டை வீட்டுக்காருக்கு, நண்பர்களுக்கு, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லா கிரியைகளும் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலங்களிலே நாம் நினைத்து நினைத்து ஆவியானவரிடத்திலே பேசி பேசி நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நினைத்து தப்பிதமான கிரியைகளுக்காக கெஞ்சி மன்றாடி ஆண்டிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்வதற்கு இதுதான் தருணம். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், ஆயிரம் ஆயிரமான பெரிய பாவங்களை செய்தாலும், தேவன் நம்மை மன்னிப்பதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே மன்னிப்பு கேளுங்க, அந்த அக்கௌண்டை செட்டில் பண்ணிருங்க. இறைவன் எதையும் மன்னிக்காமல் விடமாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு அழைப்பாளர் தருவேன். ஆகவே நாம் இந்த காலங்களிலேயே தேவனுடைய பிள்ளைகளாக, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கிட்ட பிள்ளைகளாக நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்போமாக. அந்த கிருபையும் இரக்கமும் இப்பொழுது இருக்கிறது, நாளைக்கு அது இராது என்று திருமறை அங்கே சொல்கிறது. சரி, கிரியைகளை மாத்திரமல்ல, அங்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம், மத்தேயு 12 அதிகாரம் அங்கு 16-17 வாசிக்கிறேன். மத்தேயு 12 அதிகாரம் 36-37 ஆண்டவர் இன்னொரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார். கவனியங்கள், நான் வாசிக்கிறேன், 36-37 வாசிக்கிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்ற. அப்படியெல்லாம் வார்த்தைகள், நாம் என்ன பேசுறோமோ வார்த்தைகள், அவைகள் அங்கு எடுத்துக்கொள்ளப்படும் நியாய தீர்ப்பில். என்னென்ன பேசினோம்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பு காய்கறவன் தற்று என்று வள்ளுவநாயனார் பாடினான். இனிய கனிகள் இருக்கும்போது, சுவையான கனிகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுவிட்டு கசப்பான காய்களை தின்னுவது போல, நம்முடைய தமிழ் மொழியில ஏராளமான இனிய சொற்கள் இருக்கின்றன. அந்த இனிய சொற்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடுமையான சொல்லை உபயோகிக்கிறோமா? மனைவியை திட்டுகிறோமா? பூசனை திட்டுகிறோமா? பிள்ளைகளை வைகிறோமா? என்னென்ன வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம்? மற்றவர்களிடத்துல என்ன பேசுகிறோம்? என்கரேஜிங் வேர்ட்ஸ் பேசுகிறோமா? தட்டி கொடுத்து பேசுகிறோமா? அல்லது அவனை டிஸ்கரேஜ் பண்ணி இப்படி செய்யாதே அப்படி செய்யாதே, விசேஷமாக சத்தியத்தில் நீ விரோதமாக சத்தியத்துக்கு போகாதே, அதன்படி செய்யாதே. நம்முடைய பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கடவுள் கேட்டுக்கொண்டிருக்கிற, அவைகளுக்கு ஆண்டவர் அங்கு கணக்கு கேட்பார். இதை வாசித்த போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எத்தனை வார்த்தைகள் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய அந்த சத்தத்தை ஒரு மெஷினில் அவர்கள் பிடித்து விட்டார்கள். ஆனால் நான் சிறு வயதிலிருந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து அழுதேனோ, அந்த அழகை முதல் கொண்டு இதுவரைக்கும் நான் என்ன பேசினேன் என்பது பூரா அந்த ரெக்கார்ட் பண்ணிடும் அந்த மெஷின். நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் ஆகாயத்தில் தான் இருக்குது, அது அழிந்து போய்விட்டது என்று நினைக்காதீர்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஆண்டவர் கணக்கு கொண்டு வருவார் பார்த்தீங்களா? அப்ப வார்த்தைகளில் நாம் எவ்வளவு ஞானமாக இருக்க வேண்டும்? கண்டதையும் கண்டபடி பேசிவிடலாமா? துன்மார்க்கமாக பேசலாமா? கோபத்தோடு பேசலாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது. அப்படின்னா இவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பு எப்படி அதிலே நான் நிற்பேன்? அன்புள்ள கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி, ஏராளமான உதவி கிடைக்கிறது. நம்முடைய நாவையை கட்டுப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி கேளுங்க. நம்ம தப்பிதமான காரியங்களை பேசாமல் இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. நம் தப்பிதமான கிரியைகளை செய்யாதிருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. இந்த காலத்தில் ஆண்டவரை நெருங்கி ஜீவித்து நம்முடைய வார்த்தைகள் பரிசுத்தமாயிருக்கட்டும், நன்மையுள்ள வார்த்தையாயிருக்கட்டும், ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கட்டும், அது மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் பலன் தருவார். இதுவரைக்கும் நாம் தப்பிதமான காரியங்களை பேசியிருந்தால் ஆண்டவர் மன்னிப்பார், அதை அறிக்கை செய்யுங்க. அவர் தயவுள்ளவர், அருமையானவர்களே, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருமையுள்ளவர். அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசியிருந்தாலும் அதை அழித்து விடுவார், அதை கிரிக்க விடுவார். இப்பொழுது நமக்கு அட்வொகேட்டாக அவர் வேலை செய்யும் போது, என் மகன் ஆண்டவரே, இந்த மகனுக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன் என்று ஆண்டவர் ரெண்டு கைகளையும் விரித்து, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக என்று ரத்தத்தை சிந்தினேன் ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னியும் என்று ஆண்டவர் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாரே, பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறாரே. இந்த நேரத்திலேயே நாம் அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இனி நம்முடைய பேச்சையும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கிருபையினாலே, அவருடைய வல்லமையினாலே சுத்தமான பேச்சையை நாம் பேசத்தக்கதாக ஆண்டவர் விசேஷமாக கிரியை செய்வார்கள். மூன்றாவதாக இந்த நியாய தீர்ப்பிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதை வைத்து ஆண்டவர் நியாய தீர்க்க போகிறார்? புதிய பாட்டில 248 பக்கம், புதிய பாட்டில 248 பக்கத்துல ஆண்டவர் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 10 வசனத்தில் நான் வாசுகிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசங்கத்துக்கு முன்பாக அங்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நிற்க வேண்டும். 10 அதிகாரம் 5 வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேக்கினியையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்து எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாயிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் அங்கு நியாயந்தீர்ப்பார். உள்ளத்திலே பேசுவது நினைப்பதொன்று, வெளியிலே பேசுவதொன்று, இதுதான் மனிதனுடைய காரியம். ஆனால் வெளியிலே பேசுகிற பேச்சுகளை மாத்திரம் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வர மாட்டார். உள்ளத்திலே நாம் என்ன நினைக்கிறோம், வாட் இஸ் யுவர் திங்கிங், வாட் இஸ் யுவர் தாட்ஸ், அந்த எண்ணத்தையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆகவே எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டினையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படுத்தி, நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஏற்ற எண்ணங்களாக கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டு சிறைப்பிடிக்கப்பட வேண்டும் என்று எழுதுகிறார். எதை வேண்டும் என்றாலும் எண்ணிவிடலாம் என்று நினைக்காதீங்க. உள்ளத்திலே மாசற்றவளாக நாம் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுவரைக்கும் தப்பிதமாக சாக்கடையாக இருந்த இருதயத்தில் எத்தனையோ சாக்கடை எண்ணங்கள் இருந்திருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கத்துக்கள் பிரியமானவர்களே, புனித எண்ணங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கேற்ற எண்ணங்கள், பரலோகத்தின் எண்ணங்களை உடையவர்களாக நாம் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு ஒத்தாசி வராக. எண்ணங்களையும் ஆண்டவர் அதில் எடுத்துக்கொள்வார். அப்புறம் அங்கு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 777 பக்கத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 16 அதிகாரம் 2 வசனம், நீதிமொழியில் 16:2 வாசிக்கிறேன், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானதுகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். ஆவிகள் என்று சொன்னால் மோட்டிவ்ஸ், இங்கிலீஷில் மோட்டிவ்ஸ், என்ன நோக்கம், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்ன நோக்கம், அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார். என்ன நோக்கம் நமக்கு இருக்கிறது என்று நிறுத்தி பார்க்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சில சமயங்களில் அங்கு ஏழைகளுக்கு வேஸ்டி கொடுக்குறோம், ஏழைகளுக்கு துணி கொடுக்குறோம், ஏழைகளுக்கு சாப்பாடு போடுகிறோம். ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஓஹோ இவர் பெரிய பராபகாரி, இவர் பெரிய கொடையாளி, ஏழைகளுக்கு எவ்வளவு தானம் தரும் செய்கிறார். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, பாத்திரிகளை தன்னுடைய பெயர் வர வேண்டும், தன்னுடைய பெயர் பிரபலமாக வேண்டும், இவர் புரியுதுல, அது அங்கே நோக்கமாக இருக்குது. இப்படி நம்முடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளையுடைய நோக்கம் பரிசுத்தமான நோக்கமாக இருக்கட்டும், தேவனுக்கேற்ற நோக்கமாக இருக்கட்டும். 6வதாக 5வதாக அங்கு ஆண்டவர் சொல்கிற இன்னொரு விசேஷமான காரியம், எதை ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொண்டு வருவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கின் புத்தகம் 12 அதிகாரத்திலே வாசுகிறேன், 800வது பக்கம் பிரசங்கி 12 அங்கு 14வது வசனத்தில் நான் வாசுகிறேன், 14, ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்படியானால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார். சீக்ரெட் திங்ஸ், மறைமுகமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே கொண்டு வருவார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இன்றைக்கு அதிக நியாய தீர்ப்பு நமக்கு சில சமயங்களில் நியாயத்திற்கும்போது ரொம்ப அநியாயமான நியாய தீர்ப்பு நடக்கிறது. ஆனால் பரலோகத்தில் நாம் அதை எதிர்பார்க்கவே முடியாது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நீதியும் உத்தமமானதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்பில் ஸ்டாண்டர்ட் என்ன, எதை வைத்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கப் போகிற, இதை நான் அடிக்கடி உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் வெறும் 313வது பக்கத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்கே யாக்கோபனுடைய புத்தகம் 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கு பேசுகிறார். யாக்கோபனுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே இருந்து அங்கே வாசிக்கிறோம். 12வது வசனம், சுயாதீன பிரமாணத்தினால் நீ நியாயத்தில் படையப் போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்கிற. சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடையப் போகிறோம், அதனால அந்த பிரமாணங்களுக்கு ஏற்றபடி பேசுங்க, அதன்படி செய்கன்னு சொல்றார். அந்த சுயாதீன பிரமாணம் என்றால் என்ன, 11 மேல்கோள் காட்டுகிறார், உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆகவே 10 பிரமாணத்தை பற்றி பேசுகிறார். அந்த 10 பிரமாணங்களுக்கு முன்பாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே எல்லோரும் நிற்க வேண்டும். எவ்ரி ஒன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் பிஃபோர் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதுதான் ஸ்டாண்டர்ட். ஒரு நியாய தீர்ப்புக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அல்லவா, சட்டம் இருக்கும் அல்லவா. பரலோகத்து நியாய தீர்ப்புக்கு அந்த பத்து பிரமாணம். அதனால ஆண்டவருக்கு முன்பாக நிற்க போகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையை இந்த பத்து பிரமாணங்களை கேட்டவாறு, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஏற்றவாறு நாம் நடந்து அந்த நியாய தீர்ப்பிலே நாம் நீதிமான் என்று தீர்க்கப்படுத்துக்கதாக நான் விசேஷமாக ஆண்டவரிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. நியாய தீர்ப்பின் வேலை வந்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காலங்களிலே விசேஷமாக ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு மகிமை செலுத்தி இந்த வேத வசனங்களையும் வேதத்தில் ஆண்டவர் சொன்ன கற்பனைகளையும் நாம் கை கொண்டவர்களாக நாம் இருந்தோமானால் நிச்சயமாக அந்த நியாய தீர்ப்பிலே நாம் நீதிமான்கள் என்று தீர்க்கப்பட்டு நாம் மறித்தாலும் உயிரோடு எழுந்துவோம். நாம் மறிக்காவிட்டாலும் அங்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு மறுரூபமாகி நாம் போய் ஆண்டவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து அவரோடு கூட அரசாட்சி செலுத்துவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த கிருபியை ஆண்டவர் உங்களுக்கு கிருபியாக தந்தருவாராக. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நியாய தீர்ப்பை பற்றி நம்முடைய மக்கள் மத்தியிலே பேசுவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்புள்ள தெய்வமே, இதோ இந்த முக்கியமான காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்க கிருபி செய்யும். பிசாசானவன் கிறிஸ்தவர் மத்தியிலே இந்த நியாய தீர்ப்பை ஆண்டவர் வரைக்கு பின்னதாக எரிந்து போட்டுவிட்டிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு என்னவென்றால் அது எக்ஸிகியூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்று நாங்கள் விளை இங்கே வேதத்தில் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. ஆனால் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருடைய ரெக்கார்டும் எடுக்கப்பட்டு நியாய தீர்க்கப்படுகிறது. இந்த நியாய தீர்க்கும் போது கர்த்தாவே, நாங்கள் இந்த நியாய தீர்ப்பிலே நிலைத்து நிற்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ய மாட்டவரே. எங்களுடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும்படி கிருபை செய்யும். எங்களுடைய செயல்கள் சுத்தமாக இருக்கும்படி கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையை சுத்தமாக இருக்கும்படி கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த தேவனுடைய வசனங்களுக்கு ஏற்றதாகவும் ஆண்டவர் கொடுத்த அந்த பத்து கப்பல்களுக்கு ஏற்றதாக இருக்கும்படி கிருபை செய்ய மாட்டவரே. இதோ எங்களுடைய புத்தகங்கள் திருக்கப்படுவதற்கு முன்னதாக ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகள் பாவங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கென்று நினைத்து உமக்கென்று பேசி உமக்கென்று வாழ்ந்து ஆண்டவரே வெற்றி கொண்ட பிள்ளைகளாக உம்முடைய ராஜ்யத்திலே செயல்படியான ஒரு பெரிய கிருபியை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
வருகின்றாரே மேசியா இயேசு.